இப்படி இருந்தா போல ஒரு எல்லாரையும் கொலை செய்யணும் என்று ராஜா. என்ன நடந்தது தானியலுக்கு தெரியாது, என்ன நடந்தது? அப்படியாக அவன் யோசித்து ஆரிய கோடையோட பேசின. ஆரிய கோடை ரைட் 16 தானியல் ராஜாவின் இடத்தில் போய் சொற்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அதோ அவன் நெபுகாட்நேசருக்கு முன்னாக போய் கொஞ்சம் தவணை கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், கொஞ்சம் நாட்கள் நான் அவன் இந்த சூனியக்காரர்கள் பேசின மாதிரி பேசல. அவன் வணங்குவது the God of Abraham, the God of Isaac, the God of Jacob. Hallelujah! இயேசுவின் தாப்பன், நம்முடைய தாப்பன். அவன் அவனிடத்தை கேட்டுக்கொண்டான், கொஞ்ச நாட்கள் எனக்கு தாருமண்டு. பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தன் தோழரோடு பபிலோனியில் மற்ற ஞானிகளோடும் அழியாதபடிக்கு, அவனும் சேர்ந்து அழியாமல் இந்த மறைபொருளாக இருந்த இந்த இந்த சொற்பனத்தை பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கறதுக்காக அனனியா மீஷாவே வேல் அசாரியா அவங்க தான் அந்த 3 சகோதரர்கள் அந்த நெருப்புக்குள்ள போனாங்க. இவர் அவன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தேவனையா இருந்து விசுவாசிகள். பார்த்தீங்களா, தானியலுக்கு நெருக்கமான ஒரு நேரம் வந்தது, ஜெப வீரர்கள் தேவைப்பட்டது. உடனடியாக அவன் 3 பேரை கூட, ஹேய், நாங்கள் கொஞ்சம் ஜெபத்தில் குதிக்க வேணும், எல்லாரையும் கொல்ல சொல்லி சொல்லி ஆச்சுதாம், அவன் கனவு கண்டதாம், நாங்கள் அதை தெரிவிக்க வேணுமாம், அல்லது பிரச்சனை. அந்த 3 பேரும் எபிரேய பாலிப பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, ஐயோ ராஜா, தானியல் பிரதர், இதப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நோ நோ நோ, அவங்க அவரை விசுவாசித்திருந்தார். 4 பேருமா சேர்ந்து விண்ணப்பம் பண்ணாங்கள். ராத்தரசனச்சிரே அவனுக்கு அந்த ரகசியம் வெளிப்பட்டது. தானியலுக்கு தேவன் காண்பித்தார், வரப்போகிற காரியங்களை குறித்து காண்பித்தார். நெபுகாட்நேசருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனம் என்ன என்று கண்டு விவரித்து அதனுடைய அர்த்தத்தையும், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரே தேவன், சகல ஜாதி ஜனங்களுக்கும் ஒரே தேவன், வானத்தையும் பூமித்தையும் சிருஷித்த ஒரே தேவன், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளை எல்லாம் உண்டாக்கின ஒரே தேவன், இயேசு கிறிஸ்துவை அனுப்பிய ஒரே தேவன், அவர் அவர்களுக்கு காண்பித்தார். அப்ப உடனே தானியல் என்ன செய்தான், அவன் அவரை ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லி அவருக்கு அவரை தொழுது கொண்டு, நீர் உம்முடைய இரக்கத்தின்படி நீர் இதை எனக்கு அறிவித்தீர் அப்படி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் என்று சொன்னான். அப்ப தானியல் பிறகு 24 வசனத்திலே ராஜாவிடத்தில் போய் இந்த ஞானிகளை அழிக்க வேண்டாம், இந்த சூனியக்காரரை அழிக்க வேண்டாம், பாருங்கள் இரக்கத்தை பாருங்கள், நான் அதை சொல்லுகிறேன், அதை நாங்கள் சொல்லுகிறோம் அப்படி என்று சொல்லி நேரம் வந்தது. அவர்களுக்கு அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் அழைத்து கொண்டு போகப்பட்டான். ஆஃப்டர் தட் நவ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இஸ் தானியல் ராஜாவினிடத்தில் போய், இங்கே பூமியிலே எவரும் இதை வெளிப்படுத்த முடியாது, எந்த ஒரு மனுஷனாலும் கூடாது உம்முடைய கனவை வெளிப்படுத்த. அவங்க சொன்ன மாதிரி சொன்னான், ஆனால் பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறார், மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் மறைபொருளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்துகிறவர். இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, ஆனாலும் ராஜாவே, தானியலின் தாழ்மையை பாருங்கோ, அறிய வேண்டியது என்னவென்றால், இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, நான் ஞானியா இருக்கிறபடினாலோ அல்லது எனக்கு ஏதோ நான் கொஞ்சம் மற்றாக்களை விட நல்லம் என்று சொன்னதுனாலோ தேவன் இதை வெளிப்படுத்தவில்லை. ராஜாவுக்கு காண்பித்தது ஆண்டவர் தான், தேவன் தான், அதை உமக்கு அறிவிப்பதற்காக எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது. நீர் இனி வரப்போகும் சம்பவங்களை அறிந்து கொள்ள இந்த கனவு கொடுக்கப்பட்டது, அதை தேவன் எனக்கு காண்பித்து அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார். உமக்காக எனக்காக அல்ல என்று சொன்னான். அப்படியே அவன் சொன்னதுக்கு பிறகே அவனிடத்திலே 31 வசனத்திலே ராஜாவோடு அவன் பேசுகிறான், ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ஒரு பெரிய ஒரு சிலையை நீர் கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதனுடைய ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை தங்கம் அல்லது பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் கைகளும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெங்கலமாயும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கையிலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் வேகமாய் நொறுங்கொண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களஞ்சியத்திலே இருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காத்து அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. சொற்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாதி ராஜாவே, நீர் ராஜாவாக இருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமை மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுஷர்கள் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையிலே ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னால் ஆகிய அந்த தலை, அந்த சிலையின் தலை நீர்தான். இப்ப அந்த தலை பொன்னாகி இருந்தது. அது ஒரு ராஜ்யம், பெபிலோன் ராஜ்யம். அதுக்கு ராஜா நீர்தான். அந்த பொன்னான நீர் கண்ட தலை நீர்தான். அதான் அதனுடைய அர்த்தம். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ஒரு ராஜ்யம் தோன்றும். அதாவது உமது வல்லமைக்கு இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு உமது வல்லமைக்கு குறைந்ததான ஒரு ராஜ்யம் தோன்றும். அது பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும். அந்த ராஜ்யம் அது மார்பும் கைகளும். பெர்ஷியா, மெடோ பெர்ஷியா, ஈரான் தேசத்தை ஒட்டிய அந்த பெரிதான ராஜ்யம். இவைகள் நடந்து முடிந்தது. அந்த ராஜ்யம் மார்பும் கைகளும் அது வெள்ளியாக நீர் கண்டீர். The hands and the chest. மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அந்த ராஜ்யம் அது வயிறும் அதன் தொடையும் வெங்கலமாயிருந்தது. அது மூன்றாம் ராஜ்யம். அந்த ராஜ்யமும் நடந்து முடிந்தது. அந்த ராஜ்யம் எழும்பி முடிந்தது. நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உஜமாயிருக்கும். அது கால்கள் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னாபின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்தெறிந்து போடும். அந்த பாதங்கள், அந்த கால்கள், இது ரோமராட்சியம். ரோமராட்சியம் உலகத்தை ஆண்டது என்று சரித்திரம் படிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும். ரோமராட்சியம் தான் ஆண்டு கொண்டிருந்தது இஸ்ரவேலை. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நாங்கள் யுத்த காலத்திலே நெருக்கப்பட்ட மாதிரி பட்டணங்கள் கொளுத்தப்பட்டது. சட்டியான வரியும் அதுவும் இதுவும் ஜனங்கள் திக்குமுக்காடினார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது எது? தேவனுடைய ராஜ்யம். வாயால சொல்லு, தேவனுடைய ரோமராட்சியம் அங்கே நிலை கொண்டிருக்கும் நேரத்திலே தேவன் இயேசுவை அனுப்பினார். The pilot was there, Herod was there. மிகவும் ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். ஆம், சத்தியான நேரத்தில் இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அந்த கால்கள் இரும்பு. The kingdom of Rome, முதலாவது பெபிலோன் ராஜ்யம், தலை நேபுகாட்நேசர். இரண்டாவது மெடோபேஷியா, அந்த ராஜ்யம் கைகளும் மார்பும், அது வந்து வெள்ளி சில்வா, வைரம் தொடையும் வெங்கலம், அது வந்து ரோம ராஜ்யம், எக்ஸ்கியூஸ் மீ, கிரேக்க ராஜ்யம். த கிங்டம் ஆஃப் கிரீஸ் அண்ட் கால்கள் ரோம ராஜ்யம். இப்பொழுது பாதங்கள், அதுக்கு பிறகு வாசிப்போம். நாங்கள் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். இஸ் எ டிவைடட் கிங்டம். இரும்பும் களிமண்ணும் சேராது. ரோம் வந்து மற்ற ஐரோப்பா நாடுகளோடு சேர பார்க்கும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பாதி கலக்கது. ஓகே, இந்த நாலு ராஜ்யங்களும் அது சேர முடியாமல் இருக்கிறது. காலில் பத்து விரல்கள் இருக்கிறது, பத்து ராஜ்யங்களை இவர்கள் சேர்த்தெடுக்க வேணும். இப்படியாக இந்த நாலு ராஜ்யம், பெபிலோன், மெடோபேர்ஷியா, அண்ட் தென் கிரீஸ், அண்ட் தென் தி கிங்டம் ஆஃப் ரோம், இந்த நாலு ராஜ்யங்களும் முடிந்து அதற்கு பிறகு அந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்படுகிறது. காலிலே பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இப்படியாக இருக்கும் நேரத்திலே, இந்த ராஜாக்களின் நாட்களிலே, அதை நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். 42 வசனம், கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். அதாவது பலன் இல்லை. இரும்பை கண்ணீர் களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். ஆனாலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் இந்த ராஜாக்கள். 44 வசனம், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஒரு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலே இருந்து பெயர்ந்தது. அதை வெட்டி யாரும் எடுக்கவில்லை. அந்த பெரிய கல்லொன்று ஒரு மலையிலே இருந்து உருண்டு வந்தது. அந்த கல் உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிலை நிற்க போகிறது. Let's have the video now. Glory! Glory! அவன் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்திலே அதுதான் நேபுகாட்நேசரின் ராஜ்யம். அதன் பிறகு மெடோபேர்ஷியா, கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், கால்கள் பிரிக்கப்பட்ட ராஜ்யம். கடைசியிலே இந்த நாட்களிலே தான் அந்த கல் உருண்டு கொண்டு வருகிறது. இதோ அவர் வருகிறார். ராஜ்யம் அது வளர்ந்து பூமியை நிரப்பிச்சு நீ விளையாடி கொண்டிரு. அதோ பார்த்தாயா, இந்த சொற்பனத்தை தேவன் நேபுகாட்நேசருக்கு கொடுத்தார். இனிமேல் சம்பவிக்க போன ராஜ்யங்கள் எல்லாம் கோதுமையின் பதர்களை போல. நீ என்ன சொல்லுகிற, இதுக்கு நேரம் இல்லை. தானியேலை விட, தாவீதை விட, சலமோனை விட, எல்லாரையும் விட, எனக்கு பெரிய ராஜ பதவி, எனக்கு நேரமே இல்லை. எனக்கு கம்பெனியோடு தான் இருக்கலாம், என் வேலையோடு தான் எனக்கு இருக்கலாம், கையை காட்டுவேன் எழும்பி ஓடுவேன், எனக்கு இதை பற்றி எனக்கு நேரம் இல்லை. நாட்கள் முடிகிறது. உனக்குள்ளே இருக்கிற பாம்புகளை யார் வெளியிலே கொண்டு வரப்போகிறார் என்பதை பார்ப்போம். எவரையும் தேவனுடைய திட்டத்தை அடைய முடியாது. ஏதோ ஒரு நல்ல காரியத்திலே பிடிக்க பண்ணி பிஸியாக வைத்திருப்பது தான் பேயினுடைய திட்டம். கெட்ட காரியத்தில் அல்ல, ஒரு நல்ல காரியத்திலே. That is the strategy of the devil. To keep you busy in doing something good. Leave her alone. அதுக்கு அவர்கள் பார்க்கட்டும். நீ இங்காலே பார், இன்றைக்கு தானா பேய் குளறுவதை கண்டாய், இன்றைக்கா இருக்கும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அல்லது மறுபுறப்படைந்தவர்கள் எனப்பட்டவர்கள் அல்லது மெய்யாக அடைந்தவர்கள், இவர்கள் பிஸியாக இருந்து கொண்டிருக்க தேவன் இங்கும் அங்குமாக போய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை அவர் வழியிலே கொண்டு வந்து அந்த சாத்தானின் வல்லமை உடைத்து சுத்த தண்ணீரை தெளித்து அவர்களை சுத்திகரித்து அவர்களை கொண்டு வந்து அவரது ராஜ்யத்திலே தூண்களாக்குவார். அதான் அவர் பரிசேயருக்கு சொன்னார், அஞ்ஞானிகளும் பாவிகளும் விபச்சாரர்களும் உங்களுக்கு முதலில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரராகிய நீங்களோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள். நியாயத்தமா புறம்பான இருளுக்குள்ளே போக விளையாடு. இன்றைக்கும் இன்னும் ஒரு செய்தியாய்க்க உனக்கும் தான் சொல்லுகிறேன், நான் எப்படி பேசுறேன்னு பார்க்காத, இங்கே இருந்து தாழ்மையாக இருந்து வசனத்தை கேட்கறது இல்லை, முரட்டாட்டம் பண்ணி பெருமை வந்து மண்டையால் வடிச்சு வாயில் வார்த்தையும் இல்லை இருதயத்தில் வார்த்தையும் இல்லை ஓடுறது சேர்ச்சை விட்டு. அப்புறம் அங்கே இருந்து இந்த எங்கள்கிட்ட பிசிஓருக்கா ஃபிக்ஸ் பண்ணி தாரீங்களா பார்க்க, நாங்கள் எங்களுக்கு அந்த ஆன்லைனில் போகுதாம் நாங்கள் பார்க்க, எங்களுக்கு கொஞ்சம் அதை செய்து தாங்கோ. எத்தனையோ பேர் வீட்டில் அங்கே இருந்து பார்க்கினான், என்ன சொல்கிறார், என்ன கதைக்கிறார், கதைச்சு கொண்டே தான் இருக்கிறார். ஆமாம்,
வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவர வேண்டியதாக இருக்கிறது. நீ அவரது வார்த்தையை எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் வார்த்தையை அவர் அதிகாரத்தை அவர் ராஜ்யத்தை நீ ஒரு பிள்ளையை தாய் அரவணைக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜ்யத்தின் அதிகாரம், அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய கலிகூறுதல், அதனுடைய விடுதலை எல்லாம்
உன்னிடத்திலிருந்து கொடுப்பார். அதை பார்த்தாயா? கர்த்தர் விடுதலையாக்குவார், பயப்படாதே.
தேவன் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீ சேமால மாதம் மாதிரி வந்து கேட்கிறவள் மாதிரி இருந்து போட்டு உன் பாட்டில் போயிட்டு நீ ஒன்றை கவனிக்கிறதே இல்லை. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. தாய் பிள்ளையை போட்டு செய்கிறத பார்த்தாயா? அது தாய் அல்ல, அது பேய். எத்தனை குடும்பங்கள் சின்ன பின்னமாக்கப்படுகிறது, எத்தனை குடும்பங்களை பிசாசு போட்டு நொறுக்குகிறது. இவர்களை பார்த்தால் அவர்கள் ஞாயிறு காலை வந்து போகிறார்கள். Did you see that? இப்போவாது உனக்கு உணர்வு வருமா? இப்பொழுதாவது உன் உள்ள முடையாதா? இப்பொழுதாவது அந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்வாய்? You devil! Leave her alone. விடவளை இயேசுவின் நாமத்திலே விடு. எத்தனை நாட்களுக்கு உன்னோடு பேசுவது, எத்தனை நாட்களுக்கு நான் உங்களுக்கு இவளை சொல்லிக் கொடுக்கிறது? கேட்க வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
உனக்குள்ள பாம்பை வச்சுக்கொண்டு நீ விடுதலை கொடுக்க முடியாது. பெருமை பிடித்தவர்களாக இருந்தால் விடுதலை உனக்கு இல்லை, உனக்கும் இல்லை, உன் பிள்ளைகளுக்கும் இல்லை.
இப்பொழுது வெளியே போனவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே உள்ளே இருக்கிற பாம்புகள் எல்லாமே கறி கொத்தி தும்பாக்கும் சபையையும் என்னையும் மற்ற ஊழியர்களையும் நிரபராதியாக்குவார்கள். ஓ, நாங்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் அடைந்திருக்கிறோம். தேவன் ஒரு பிழை கொண்டு விட்டார், அவர்களை ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தவில்லை. இயேசு உன்னை நேசிக்கிறார். உன் நெருக்கத்தின் நாட்கள் முடிந்து போம். இங்கே வந்தால் விடுதலையும் அந்த பிசாசுக்கு பிரச்சனையும் என்று அறிந்து தாய் மூலமாக அந்த பிள்ளை என்ன செய்தது தெரியுமா? ஒரு உடனடியாக வேலை ஒன்று கொடுத்து அனுப்பிவிட்டது. வேலை ஒரு சாவான பாபமா அவர் கூடாதா? இல்லை, நான் சொன்னேன் ஒரு நல்ல காரியத்தை உனக்கு காண்பித்து உன்னை இழுத்து கொண்டு போம். ஓ ரகதா பிரேண்டி கிட்டி சிப்ரேண்டி ரேம்பாலியோ நோமலோ அந்த கத்தாரதிய ரேபலாந்த காட்சி பிரேண்டே தெஸ் பிரேண்டா ஹாலா ஹாஹா. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு ஹெல்ப் மீ லார்ட் டு ஃபினிஷ் தி மெசேஜ் யூ கேவ் மீ லார்ட். Be quiet. In Jesus' name. Sangeetha puthagathile rendavathu sangeetham. Oh Lord, we worship you, Lord. Father, we thank you for Jesus. இரண்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய அந்த மலையின் மேல் சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக உலகத்துக்கு 1000 வருஷங்களுக்கு முன்பதாக தாவீது இதை எழுதி வைத்தான். என் ராஜாவை அந்த மலையிலே அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ராஜாக்களே உணர்வடையுங்கள், வாயை மூடு, நடுக்கத்தோடு அவரை சேவித்துக் கொள், பயத்தோடு அவரை தொழுதுகள், குமாரனை தொழுதுகள். எப்படி வாசித்தாய்? சேச்சிக்க போறேன், சேச்சிக்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தரை நோக்கி, இதோ பிதாவாகிய தேவன் இயேசுவை நோக்கி இதை கூறுகிறவர் யார்? இயேசு. கர்த்தரை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை பிறப்பிக்க செய்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்பு கோலாளவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். எப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடே களி கூறுங்கள். களி கூறுகிறாயா? தேவன் சொல்லுகிறார், நடுக்கத்தோடு களி கூர். இங்க வந்து நீ காரியங்களை யாராவது நீ திருடி கொண்டு போனால் தேவன் பொறுத்திருப்பார். ஒரு நேரம் வரும், இடமில்லாமல் நீ பிடுங்கப்படுவாய். தேவனுடைய இரக்கத்தை ஒரு பன்னாடையாக எண்ணாதே. நீ மனம் திரும்ப வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஒரு நாள் நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு தாவீது பேசினான். அவன் சொன்னான், நாத்தான், நான் ஒரு பெரிய மாளிகையிலே இருக்கிறேன், என்னுடைய வீடு மிகவும் அழகாகவும் பிரஸ்தாபம் உள்ளதுமாக இருக்கிறது, ஆனால் கர்த்தர் ஒரு கூடாரத்தில் இருக்கிறார். எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு, ஆகையினாலே நான் அவருக்கு ஒரு வீடு ஒன்றை கட்டுவேன். சொல்லி முடிந்ததும் நாத்தான் சொன்னான், ஓகே டேவிட். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்கள், ராஜா தாவீது, நாத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி நாத்தான் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதும் கர்த்தர் நாத்தானோடு பேசினார். அவரோட பேசி, நீ போய் என் தாசன் தாவீது நடத்திலே நீ இவ்வளமாய் சொல்லன்றே. முதலாம் நாளாகமம் 17:11 பார். 11, நீ உன் பிதாக்களோட போக உன் நாட்களில் நிறைவேறும், உன் நாட்கள் நிறைவேறும் பொழுது நான் உனக்கு பின்பு உன் பிள்ளைகளில் ஒருவனாகிய உன் சந்ததியை, சந்ததி சந்ததி ஒருமை அவர்தான் கிறிஸ்து, உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவர் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இங்க அவன் என்று போட்டிருக்குது. அவர் யார்? அவர் கர்த்தரும் ராஜனும் மகாதேவனுமாகிய நம்முடைய ஆண்டவராகிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவர் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவார், அவர் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். இங்கே சலமோனை குறித்து பேசவில்லை, இங்கே ஆபிரகாமுக்கிட்ட அந்த ஆணையை நிறைவேற்றும்படிக்கு தாவீதினிடம் வந்து இப்பொழுது ஆண்டவர் நாத்தான் மூலமாக பேசுகிறார். I will raise up thy seed. அதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னார். இப்பொழுது தாவீது கரபிக்கப்படுகிறதே, யாரை குறித்து சொல்லுகிறார்? கிறிஸ்து, மெசாயா. Yeah, that's why you got to dig and study about the prophecy. Your days are finishing. யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு, அதை கவனித்திருப்பது நலமான காரியம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவருக்கு அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார். உனக்கு முன்னிருந்தவர்களை விட்டு என் கிருபை நான் விலக பண்ணினது போல அவரை விட்டு விலக பண்ண மாட்டேன். அவரை என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அவருடைய ராஜாசனம் என்றென்றைக்கும், அதாவது சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும் என்று சொல் என்று தேவன் சொன்னார். பார்த்தீங்களா, நாத்தான் சொல்லப்படுகிறது. சோ நாத்தான் இப்ப வீட்டுக்கு போறார். Hey, hey, David, come here. I've got some news for you. What is it? Is it good news? Yeah, it's good news. நல்ல செய்தி. You know what? You said you want to build a house for him. நீ ஒரு வீடு கட்டலாம் என்று நீ சொன்னாய். அவர் சொன்னார், நீ சொல்லு, நான் அவருக்கு ஒரு வீட்டை சாட்டுவேன். நான் வனாந்திரத்தில் வர நேரம் கூடாரங்களிலும் அங்கேயும் மிகமாக தான் இருந்தேன். எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டுன்னு சொல்லி நான் யார்கிட்டையாவது கட்டதா? இல்லையே, நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். அவர் என்று இருக்கிற இடத்துல அவன் நீங்க போட்டிருக்கிறே, அவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன், ஞாபகம் இருக்கிறதா? ஓசானா டு தி சன் ஆஃப் டேவிட். அந்த குருடர்கள் இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்திருந்தபடியினாலே அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும் தாவீதின் வம்சத்தரை, அவருக்கு ஒரு சந்ததி, ஒருமை கிறிஸ்து ஏற்படுத்துவார். அவர் பெரியவராயிருப்பார். அந்த தீர்க்க தரிசனம் அதன்படியே கொடுக்கப்பட்டதே. இப்பொழுது தேவன் அதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் அதற்கு பிறகு முன்பு ஒரு தடவை தரிசனத்திலே கனவிலே தாவீதின் சரீர பிரகாரமான குமாரனாகிய சாலமோன் அவன் பாத்ஷீபாக்கு பிறந்த பிள்ளை, முதல் பிள்ளை, வேசி பிள்ளை, அது செத்து போனது. இப்பொழுது இவன் ராஜரிய. அப்போ இவனுக்கு ஒரு இன்னும் ஒரு சொற்பனத்திலே தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொன்னார்? முதலாம் ராஜாக்கள் 9:5 இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு மனுஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உனது ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். யாரை குறித்து பேசுகிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜ்யத்தை என்றென்றை, நான் டேடிக்கு சொன்னேன் தானே, டேவிடுக்கு சொன்னேன் தானே, உன்னுடைய தாப்பனுக்கு ஆபிரகாமுக்கு முந்தி சொன்னார், நான் அதை நிறைவேற்றுவேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். தேவன் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரரும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் சொன்னபடி வாய்க்கும், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். And then, now, ஏசியாவினுடைய புத்தகம் 7:14 ஒரு கன்னியை கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இது அநேகமாக கிறிஸ்மஸ் டைமில் உப்பு புளி இல்லாத ஒரு பிரசங்கத்தின் மூலமாக சொல்லுவான். உப்பும் இல்லை, புளியும் இல்லை, இம்மானுவேல். அப்படின்னா தேவன் நம்மோடு, தேவன் இனிமேலும் மானத்திலே இல்லை, தேவன் நம்மோடு. இங்கே இருக்கிறாயா? என் தேவனே என் மேல் இரக்கமாயிரும், அல்லது உமது இரக்கம் எனக்கு கிடைப்பதாக எனக்கு உதவி செய்யும். இது உம்முடைய வார்த்தை. 9 ஏசாயா 9 அவர் மறுபடியுமாக அவர் கூறுவதை கவனிப்போம். 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனை கொடுக்கவில்லை, குமாரனை தான் கொடுத்தார். பாலகன் பிறந்தார், ஆளுகை செய்யும் குமாரன் நமக்காக அவர் பிறந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அரசாங்கம் அவர் தோளிலே. ஆஹா, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். 6 குறித்து இங்கே கூறப்படுகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. எப்போயோ 750 முன்பதாக தேவ ஆவியானவர் இயேசையா மூலம் கூறுகிறார், லார்ட் கிவ் மீ ஸ்ட்ரென்த். அண்ட் தென் 7 பாருங்கள், அதில் தொடங்குறதையே பாரு. ரெடியா? நான் வாசிக்க போறேன். அதோட என்ன சொல்றாரு? ஏசையா எங்கேயோ இருந்தது, எந்தவோ காலத்தில் தாவீது எங்கேயோ இருந்தது. என்ன சொல்றாரு பா? தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திட்டப்படுத்தி, அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம், த இன்க்ரீஸ் ஆஃப் இஸ் கவர்மெண்ட், the increase of his government, அவரது அரசாங்கத்தின் பெருக்கம், நீடிப்பு, அது வளர்ந்து கொண்டு போவது. எத்தனை பேர் கல் வந்து அடிச்சு அந்த ராஜ்யங்களை, அதன் பிறகு நிலத்து கீழே இருந்து அந்த கல் வளர்ந்து ஒரு பெரிய மலையா வந்தது. எத்தனை கண்டீங்க? கையெழுத்துங்க. கண்டாக்கள், நீ பெற்றுமையிலே கல்வி உயர்த்தாவிட்டால் நீ ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டாய் என்றால் இயேசு சொன்னார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்கள் ஹயத்தை சொன்னா நாங்கள் உயர்த்தணுமா? நீ சிறு பிள்ளை அல்ல, கிளாடன் கிளாடி. அப்படியா சொல்லுவீங்க? அவ்வளவுதான் தெரியும். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை. சொல்லு, முடிவு இல்லை. Oh my God! இவை யாவும் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குச்சத்தங்கள். அதன் பிறகு நாங்கள் தானியேலின் புத்தகத்துக்கு போவோம். ஏற்கனவே நாங்கள் அதிலே அந்த 2 நேபுகாட்நேசருக்கு நடந்தது, அவருடைய ராஜ்யத்திலே அதைகளை நாங்கள் வாசித்து சிலதை படமாகவும் தேவன் கிருபை புரிந்தார் அதை பார்க்கறதுக்கே. 7 தானியேல் 13-14. 7 ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கேன். இது நெபுகாட்நேசர் அல்ல, யார்? தானியேல். இது தானியேலின் தரிசனம், சொற்பனம் அல்ல. பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலாக ஒருவர் வானத்து மனுஷகுமாரனுடைய சாயலாக மனுஷகுமாரன் உங்களுக்கு தெரியும், ஆரண்டு மனுஷகுமாரன் 2 மனுஷன், மாம்சத்திலே வெளிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆடியோவை ஒன்றும் செய்யாதே, நான் கூச்சல் போட்டேன், அதை குறுக்காத. நான் இதை இனிமேல் கேட்க போற ஆக்களுக்கு சொல்றேன். அவன் குசினியில் சமைச்சிட்டு இருந்துட்டு அல்லது அவள் ஓடி வந்து என்ன ஊ என்று தண்டுட்டு திருப்பி விட்டுருவாள். சரி, அது உனக்கு பணவில்லை, பரவாயில்லை. அவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். இதோ அவர் மேகங்களுடனே வருகிறார், இதோ அவர் தேவதூதர்களோட வருகிறார். நோவாவின் நாட்களிலே, லோத்துவின் நாட்களில் இருந்தது போல அவருடைய மனுஷகுமாரன் நாட்களில் இருக்கும். இதோ மேகங்களோட வருகிறார். ஹீம்பிரதம் அப்படி செய்து நீங்க தட்டாட்பட்டாரண்டு நீ நித்திர போயிருந்தா எழும்புறது நீ நினைப்ப நான் விழுந்து போறேன். இல்லை, மேகங்களோட வந்தார். அவர் நீண்ட ஆயுஷ் உள்ளவர் இடத்து மட்டும் வந்து, நீண்ட ஆயுஷ் உள்ளவர் உனக்கு மேலக்கம் விளங்கும்படி யார் பிதாவின் இடத்திலே கொண்டு வரப்பட்டார்? யார் வாரார் பிதாவுக்கு முன்னால? மனுஷகுமாரனை போல ஒருவர் வந்து பிதாவாகிய தேவனுக்கு முன்னாலே கொண்டு வரப்படுகிறாராம். தேவதூதர்கள் பார்க்கிறார்கள், என்ன நடக்கிறது? இதோ அவர் தரிசனமாக காண்பிக்கப்படுகிற தானியேல், அவருக்கு முன்பாக அவர் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படிக்கு, யாரை? மனுஷகுமாரனைப் போல நீண்ட ஆயுஷ் உள்ளவருக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டவர் இயேசு. அவருடைய கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கிறது. இது தானியர் புத்தகம், அவன் கண்டது. இது நெபுகாட்நேசர், அவன் ஜீசஸை கண்டுட்டான். கர்த்தத்துவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? இயேசு ஒரு உவமையை சொன்னார், லூக்கா 19 என்று நினைக்கிறேன். ஒரு மனுஷன் தன்னுடைய ஊழியக்காரருக்கு வேலையை பங்கிட்டு கொடுத்து இதை வச்சு சம்பாதிங்கன்னு சொன்னேன். ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வர தூர தேசத்துக்கு போனானாம். செவியுள்ளவன் கேட்க கடவன், செவியுள்ளவன் உள்ளான செவி. உன் காதுக்கு தோட போடு, என்னத்தையும் போடு, அம்மி மாதிரி செய்து தோட்ட போடு, காது அறந்து விழுந்தாலும் பரவாயில்லை போடு. ஆனால் உள்ளான செவி இல்லாமல் இது ஒன்றும் விளங்காது உனக்கு. ஓ ஜெய்சர், அதற்கு பிறகு நீ போய் வாசிக்க வேணும். ராஜ்யம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டது. அப்போ தானியல் அதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறான். 14 வசனத்தை பார், அந்த 4 மிருகங்களும் அதை விடுவோம். 18, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று அவன் அந்த தரிசனத்திலே கண்டான். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆச்சரிய விட்ட போயிட்டது, ஆச்சரிய விட்ட போயிட்டு அல்லது பெற்றாச்சீர விட்டு வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் எல்லாமே நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை கண்டபொழுது சொன்னார். ஓ எஸ், பேய்க்கு தெரியும், அதுக்கு ஒரு நேரம் வருகிறது. வெகுகாலம் மௌனமாக இருந்தேன், சும்மா இருந்து எனக்குள் அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பருகிறவளைப் போல அலறுவேன். புருஷன் கிட்ட போயிடாத அந்த நேரத்தில், இந்த நாளையில் எதுக்கு எடுத்தாலும் சரி சார், அதுக்கும் சூனியக்காரன்டத்தில் போய் நாள் பார்த்துட்டு வட்டி பிள்ளைய எடுக்கிறாங்களா? அவன் கேட்குறானா, எப்போ உங்களுக்கு பிள்ளை வழியால் வர வேணும், நில்லுங்க, நாங்கள் அங்கே சாத்திரம் பாருங்கிட்ட பார்த்துட்டு வர்றோம். கிறிஸ்தவர்கள், ஆங்கிலிக்கன், மெதடிஸ்ட், கத்தோலிக்கம், ஆவிக்குரிய சபை, நாங்கள் கேட்டோம், இதுதான் நல்ல நாள், பெருநாள், அதிலே பிள்ளை இவ்வளியிலே எடுப்போம். உனக்கு இது தெரியுமா? தெரியாதவர்களுக்காக சொன்னேன், திடுக்கிடு, சிரிக்காத. எப்படி இருக்குது காரியங்கள், எப்படி இருக்குது? சரி, அதுக்கு பிறகு எரேமியாவுக்கு அப்பம் என்ன மாதிரி வாக்குத்தத்தம் வந்து, எரேமியா 23, வீட்டோராக்கள் ஓடுங்கோ, மெதுவாக எழுந்து, ஓ ஜீசஸ் ப்ரெஷஸ் லார்ட். எரேமியா 23:5, எரேமியா, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளை எழும்பும், எழும்ப பண்ணுவேன். தாவீதுக்கு யாரது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். எங்கே? எனக்கு ஒரு கா சொல்லுங்க, எங்கே? ஜீசஸ் எப்போதைக்கும் எங்கே இருக்க போற? பரலோகமே என் சொந்தமே. எல்லாரும் குளறங்கோ. என்று காண்பினோ பரலோகமே. பைபிளை மடிச்சு விட்டுருக்கிறான், பாட்டுகளை வாங்காத அந்த பைபிளை அல்லது அவ்வளவுத்தையும் பட்டி ஏறி ஆரம் கேட்டாங்கன்னா போறது கேட்டா உனக்கு என்ன நான் சொன்னு சொல்லு விட்டுலாமா போறதே. வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டா, அந்த அலங்கோலமான பாட்டை வச்சிருக்க போறிய, வார்த்தைக்கு கீழ்படிய மாட்டோம். அதை விட்ட உனக்கு பயமா கிடக்குது. உனக்கு வார பயம் பேயாலே உண்டாகினது. பேயால பேயினால் வெட்டலாமா வச்சு தீரு. அதையே படி. ஒரு ஆள் படிக்க சொல்லி கேட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த அமுதகடிக்கு கிட்ட போய் கூட்டம் வைக்க படித்தேன். நானும் குளற, அவரும் குளறினார். மேலே பார்த்து கொண்டு குளறினார். அண்டு ராத்திரியே மாரடைப்பு வந்துட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் நான் போய் ஜெபம் பண்ணி மூன்றாம் நாள் ஆண்டவர் எழுமின மாதிரி அவர் அங்காள போயிட்டார். நானும் யோசிச்சு என்ன பாடா போன பாட்டுறா இது. அதெல்லோ பூமி என் சொந்தம், பூமியின் சொந்தம் அல்லன்னு பாட்டி ஏற்றியாச்சு. அதுக்கு வருவம் அது இந்த செய்தி அல்ல. அது இதோ வருகிறது, இதோ வருகிறது. The focus of God is earth, not heaven. அப்படின்னா ஆண்டவர் கேமராவால் மேலே இருந்து பார்க்கறது, அவருக்கு கேமரா தேவையில்லை பார்க்கறது. உனக்கு விளங்கும் படி சொல்றேன். பூமிய அவரை பிள்ளைகள் பூமியில் அணி இருக்கிறாங்க. அவர் கீழே தான் வர போறார். பெட்ரோல் இல்லாம மோட்டார் சைக்கிள் நிக்குது. ஆமென். ஐ சி யூ வாட்டு. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ. ஐ என்ஜாய் மை செல்ஃப் ப்ரீச்சிங் திஸ். நான் இதை சொல்லிக் கொடுக்கிறதுலே காலி போறேன். தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். ஆறாம் வசனம் எரேமியா 23:6. பூமியிலே நடப்பிப்பார். ஓகே, ஆன் எர்த் அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரேல் சோமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஸ்வீட் ஸ்வீட் லார்ட். அந்த தானியேல் 2:44-45 நாங்கள் வாசித்தோம் ஏற்கனவே. அங்கே அவருடைய ராஜ்யம் முடியில்லாத ராஜ்யம். அப்படியான அந்த ராஜாக்களின் நாட்களிலே அந்த கல்லுண்டு புரண்டு வந்து கையால் பெருக்கப்படாத காலை அடித்து அது பதர் போல சிதறடிக்க பண்ணி அந்த கால் மட்டும் பெரிதாக மலையை போல வளர்ந்தது. அது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமும் அவருடைய வருகையும் குறித்து அந்த சொற்பனத்தை தேவன் அந்த புறஜாதியாக இருக்கும் ஒரு ராஜாக்கு கொடுத்தார். ஓகே, நான் சகரியாவுடைய புத்தகத்திலே சகரியா 14:9 அதிலே நாங்கள் இன்னும் ஒரு திகதரிசன வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். Thank you, Holy Spirit. 14:9 அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாக இருப்பார். பரலோகம், ஹலோ, எங்கே பூமி? எங்கேயாம் எங்கேயாம் சரி, இங்க என்ன நிச்சயம் போட்டிருக்கு? பூமியின் மீதெங்கும் எல்லா தேசங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் ராஜாவாக இருப்பார். அங்க பள்ளிவாசல் இருக்காது, வேற கோயில் இருக்காது, வேற எந்த மண்டபம் இருக்காது. ஒரே கர்த்தர், ஒரே ராஜா, ஒரே தேவன். நேபுகாத்நேச்சருக்கு ஆண்டவர் காண்பிச்சிட்டார், எப்பயோ நீ அங்க இருந்த, நீ நான் அங்க இருந்த, நான் நிறைவேற்றி வைப்பார். ஆயத்தமாகறாயா அல்லது பின்னாலாக்களை கடிச்சு கொண்டு திருகிறாயா? அது என்னண்டா பிரதர், அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் சேர்ச்சை விட்டியின் வழியால் வந்த வண்டு அவ்வளவும் காணும். நாங்கள் மற்றதை பார்ப்போம். லூக்கா முதலாம் அதிகாரம் 69. இந்த நேரத்தில் அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுதலுக்கு வந்தோம். சொல்லு வந்தோம். லூக்கா 1:69. This is nice. அவர் தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கு, தம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வது, ஆபிரகாம், மீசாக்கு, யாக்கோபு, தாவீது, எத்தனையோ பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதுக்கு நிறைவேற்ற அந்த இரக்கத்தை செய்யும்படிக்கு. ஓகே, 72 வசனம். அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தானே சொன்னதா இல்லையா, உன் சந்ததி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளாக பூமியின் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுக்கு மதத்துக்கு மங்கா கிடாக்குது. அலுவல் அலுவல், உங்களை யார் மதமை மாத்த சொல்லி சொல்லலையே. நீ கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறாயா? நீ வஞ்சிப்பு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மதம் இல்லை, அவர்கள் ஸ்தானாதிபதிகள். நித்திரவு டெழுமி நாள்மாரி தனாமின் வருது. எல்லாரும் பார்க்கட்டும், இங்கே ஒரு கேமரா இங்கே இல்லை. இப்போ மூஞ்சை எடுத்து அங்கே அதை போடுறதுக்கு என்னவாவது இரு சொல்லி சொல்கிறேன். நான் ஆதி முதல் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் சொன்னபடியே. அதை பார்த்தியா? அந்த சொல்லத்தானே வேணும். உண்ட நேரமும் வருகிறது, நான் வார்த்தை கொடுக்கணும், பாய முடவன். சற்று அவர் தமது ஜனத்தை சந்தித்து வீட்டு கொண்டு, நம்முடைய சத்துருக்களின் நின்றும், நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலேயே, அதில் தான் வரும் என்று சொன்னார். தாவீதின் குமாரன், உசன தாவீதின் குமார், ஞாபகம் இல்லை. அவர் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பாகிய ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஓகே, அண்ட் தென் லூக் 1:33 கேப்ரியல் வந்து அந்த மரியாள்கிட்ட சொன்னதை பாருங்க. கேப்ரியல், ஹி கம்ஸ் ஆஃப் த, இட்ஸ் லைக் அ பியன், யூ நோ, ஹி ஜஸ்ட் கம் அண்ட் கிவ்ஸ் த மெசேஜ். ஹி கம்ஸ் டு மேரிஸ் ஹவுஸ், ஹி சேஸ் மேரி மேரி. தேவதூதன் அவளை நோக்கி, 1:30, மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கற்பவது யாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அதாவது விடுதலை கொடுக்கிறவர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அதோ பார்த்தீர்களா, நிறைவேறுவது தீர்க்க தரிசன வசனம். அவருடைய தாப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். அவர் சொல்லவில்லையா, தாவீது உன் சிங்காசனத்தில் இல்லாமல் போறதுக்கு ஒரு மனுஷனும் அப்படி இருக்காது, நான் உனக்கு பின்வருகிறவர் ஒருவரை ஏற்படுத்துவேன், அவரது ராஜ்யத்துக்கு முடிவிற்காது. அவர் தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு வந்து அமரப்போகிறார், இதோ வருகிறார். சனம் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுகிறது, இண்டியோட விடு, இண்டியோட விடு, உன் கண்களை எருசலேமை நோக்கிப்பார், அந்த தேசத்தை நோக்கிப்பார், அங்குதான் அவர் வருகிறார். தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிருக்காது என்றான். 2:10 தேவதூதர்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். இந்த கேப்ரியல் வந்து சொன்னான், இப்பொழுது அந்த ஆடுமைத்து அந்த இடையர்களுக்கு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், உங்களுக்காக இன்று கிறிஸ்து ராஜா பிறந்திருக்கிறார். நற்செய்தி அறிவித்தார்கள், உன்னதத்தில் மகிமை, ஞாபகம் இருக்கா, பூமி சமாதானம். நாங்கள் முந்தி ஒரு பாட்டு படிப்போம், ஞாபகம் இல்லை. பொன்னான நகரமாம் பெத்லேமிலே யூதர்க்கு ராஜாவாம் இயேசு ராஜன்.
செம்மா படிச்சு நாங்கள் விடுறத, அடுத்த நாளோட ஆட்டுக்குட்டியும் மாட்டுக்குட்டியும் கிறிஸ்மஸ் பந்தலும் பறந்தது, சாராய போச்சல் வந்தது.
மத்தேயு 3:2 சரி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது என்று ஜான் தி பேப்டிஸ்ட் அவன் பிரசங்கம் அறிவித்தான். மத்தேயு 10:7 இயேசு சீஷர்களுக்கு அதே பிரசங்கத்தை அறிவிப்பை அறிவிக்க முடிக்கிறான். நீங்கள் போகும் பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லி பிரசங்கித்து, அங்கே பிசாசுகளை துரத்துங்கள், நோயாளிகளை குணமாக்குங்கள். மார்க்கு 14:15 நாங்கள் வாசிப்போம். இதில் இயேசு அவரது ஊழியம் எப்படி தொடங்கினது என்று பாருங்கள். மார்க்கு 1:14-15, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை பிரசங்கித்து,
எதை பிரசங்கித்தார்? இதோ நான் கல்வாரிக்கு போகிறேன், கல்வாரிக்கு போனாஜின் இயேசு பொன் இயேசு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒல்லாந்தர் காலத்தோட ஒல்லாந்தரண்டார்
போய் படி, எருசலேமிலே அவர் ஆளுகை செய்வார்.
ஆஹா,
காலம் நிறைவேறிச்சு, ராஜ்யம் சமீபமாயிடுச்சு, மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசிங்கள். எது நற்செய்தி? ராஜ்யம், 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 அதுதான் நற்செய்தி. அதன் பிறகு லூக்கா 4:43 அவரை பிடிச்சு கொஞ்சம் நிப்பாட்டி வைக்க பார்த்தார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நான் மற்ற பட்டணங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் அறிவிக்க வேண்டும், அதற்காகவே சொல்லுங்க அனுப்பப்பட்டேன், அதற்காகவே அனுப்பப்பட்டேன். இன்றைக்கு சபை எதை சொல்லுது?
கண்ட உசரும் விளரும் தேத்தண்ணிக்களை போடுறது, அதுக்கு பிறகு சேம அதையும் இதையும் குறைச்சி கொட்டுறது. ஜனத்துக்கு விடுதலை தேவை, ஒட்டி இதையும் பார்க்கறது இல்லை, நீண்டவன் போனவன் எல்லாம் திட்டுறது. வாசியன் எழுதி வேத புத்தகத்தை,
அது லூக்கா 4:43, அதற்காகவே அனுப்பப்பட்டேன். விளங்குதான். அப்போஸ்தலர் 2:2 உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்களுக்கு தம்மை காண்பித்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கேள், அவர் பல விதமான உறுதிப்படுத்தும் அடையாளங்களால் மரணத்தை தான் வென்று, மரணத்தை உண்மையாக அவர்தான் எழுந்தார் என்பதை காண்பித்து உறுதிப்படுத்தி அவர்களோடு எதை குறித்து பேசினார்? அப்போஸ்தலர் 1:2, அது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை சபைக்கு. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் தொடை வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முந்தி உங்களை கொண்டு பண்ணின பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அவர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி, எதை பேசினார்? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம். திரும்பி சொல்லு, திரும்பி சொல்லு, இன்னொருக்கா சொல்லு, இன்னும் ஒருக்கா சொல்லு. நீ 5 தடவை போய் சொன்ன, இயேசு 40 நாள் அதை குறித்து பிரசங்கம் பண்ணார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. சபையை பாருங்கோ, சபைய பாட்டு கொட்டில் தொழுவத்திலே பிறந்து வஞ்சிப்பு, அதனால தான் இப்படி சொல்றேன். ஆற பார்த்துட்டு இருக்கிறாய், இதை எடுத்து திறந்து வாசி. என் சமஸ்கிருதத்திலே அழுது இருக்குதே, தமிழ் தானே, திறந்து வாசி. வளவ வித்தாவது ஒரு வேத புத்தகம் வாசி, எடு வாங்கிக்கொள், வாங்கிக்கொள், வாசி வாசி. அதை குறித்து அவர் அறிவித்தார் 40 நாட்கள். அதன் பிறகு ஒரு நாள் சொன்னார், நீங்கள் எனக்கு பின்னால் வாரண்டால் சிறுவை சுமந்த ஜீவியத்தெல்லாம் வரலாம். அது மார்க்கு 16:24. நான் வரும்பொழுது எல்லாருக்கும் அந்த பலனை கொண்டு வருவேன், நான் வருவேன், மகிமையோடே வருவேன், பிதாவின் மகிமையோடு தூதர்களோடு வருவேன். அது 16:10 மற்ற 17:1 தொடங்குது. அது அதிகாரம் பிரித்தது மனுஷன். 17:1 6 நாட்களுக்கு பின்பு என்று தொடங்குது. 6 நாட்கள், 1 நாள் 1000 வருஷம்,
ஆறு நாள் 6000 வருஷம். ஓகே, 6000 வருஷங்கள் முடிந்தது. இப்பொழுது அவர் வர தான் வேணும். அதனாலே 6 நாட்கள் இருந்து போட்டு இப்போ அவங்க மூன்று பேரையும் பீட்டர் ஜான் ஜேம்ஸ் அவர்களை கூட்டி ஒரு மலைக்கு மேலே ஏறுகிறார். ஏறி அவர் ரெண்டாவது வருகையிலே அவர் வரப்போகிற அந்த தோற்றத்தை காண்பிக்கிறார். அது இனி அந்த 17 அதிகாரம் மற்றையும் 1-3 வரை உள்ள வசனங்களை இனி வாசிக்கலாம். அப்படி அந்த காட்சியை கண்ட, அந்த காட்சியை கண்ணார கண்ட, சொல்லு கண்ணார கண்ட, பேதுரு இவனமாக எழுதுகிறான். ரெண்டாம் பேதுரு, ரெண்டாம் புத்தகம் பேதுருவின் அதிலே 1 அதிகாரத்திலே அவன் என்ன சொன்னான், இதோ பார் 16 வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்டார்க்கதே. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், முதலே கண்ணார கண்டோம் இருக்குதா, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் எதற்கு வருகிறார், ராஜ்யத்தை நிலைநாட்ட அதை உங்களுக்கு அறிவித்தோம். இவர் இயேசு என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற குரல் உன்னதமான மகிமையிலே இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனாம் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற பொழுது யார் பேசுறது, பீட்டர். அவன் அங்கே மலையிலே நின்றான். அவரோடு நாங்கள் அந்த பரிசுத்த மலையிலே வானத்திலிருந்து வந்த அந்த குரலை கேட்டோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இப்பொழுதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற எல்லாமே தீர்க்க தரிசன வசனம் உண்டு. பொழுது விடிந்து விடிவள்ளி உங்கள் இருதயத்திலே உதிக்கும் அளவும் இருளுள்ள இந்த பூமியிலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனிச்சிருப்பது நலமாயிருக்கும். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 31-33 இங்கே பவுல் சொல்றதை பாருங்க, முடியுது சந்தோஷமா. 32-33, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை உண்மை ஜெனிப்பித்தேன் என்று 2 சங்கீதத்திலே நாங்கள் வாழ்ச்சோம் அல்லவா எழுதியிருக்கிறபடி அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினார். இயேசுவை எழுப்பினதுனாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கிறோம். நற்செய்தி, அவர் கொடுத்ததை நிறைவேற்ற இயேசுவை மரணத்துக்கூடாக அனுப்பி அதை வென்று அவரை எழும்ப பண்ணினார். இதோ அவர் மறுபடியும் வருகிறார். You see? And then, 14 அதிகாரம் அப்போஸ்தலர் 21-22, எத்தனையோ பேர் இயேசுவை விசுவாசித்தார். அப்பொழுது அந்த புதிய விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலர் என்ன சொன்னான், நாம் அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக மோட்சத்துக்குள்ளே போக வேண்டும், இல்லை சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே, அது நிலைநாட்டப்பட இருக்கிறது எருசலேமிலே. இப்பொழுது நாம் அதில் உள்ளே புகுந்து அந்த சிறுவை சுமந்த ஜீவியத்தினூடாக அவரை பின்பற்றி அவர்களோடு பாடுகளை அனுபவிக்கிறதுனால் அவரோடு ஆளுகை இங்கேயும் செய்து நோயின் மேல், அசுத்தாவிகளின் மேல், சூழ்நிலைகளின் மேல், இன்னும் மற்ற காரியங்களின் மேல், அதன் பிறகு அவர் வருகையிலே நாம் உயிரோடு இருந்தால் நாம் எடுபட்டு அதன் பிறகு நியாயாசனம் அங்கே முடிந்து எருசலேமிலே நாம் அவரோடு கூட 1000 வருடங்களுக்கு ஆளுகை செய்ய போகிறோம். அதிலே உனக்கு அவர் கொண்டு வரும் பலன் கிடைக்கும், ஆளுகையும் பதவியும் கிடைக்கும். விருப்பமானால் கேட்டுக்கொள் அல்லது விடு. அப்போஸ்தலர் 20 அதிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார். அப்போஸ்தலர் 20 அதிலே 25, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இதை குறித்து பிரசங்கம் பண்ணினா தேவனுடைய ராஜ்யத்தை, அதுதான் மெசேஜ் பிரதர், அதுதான் நற்செய்தி பிரதர் சிஸ்டர், அதை விட வேற சுவிசேஷம் இல்லை. அதுதான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஈசாக்கு யாக்கோபு எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, தாவீதுக்கு அதன் பின் வந்தவர்களுக்கு, அப்போஸ்தலர் 26:23 பவுல் அப்போஸ்தலன் தனது ஊழியத்தை முடிக்க இருக்கிறார். அந்த நேரத்தில் அப்போஸ்தலர் 26:28-23 அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து யூதர்கள் அவன் வாயினால் என்ன வருது என்று பார்க்க அநேகம் பேர் அவர்கள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்தார்கள். அவன் காலமை தொடங்கி பின்னேற மட்டும் சொல்லுங்க, காலமை தொடக்கம் பின்னேற மட்டும். இப்ப என்ன கொஞ்ச நேரத்தில் நீ போயிருவாய் அங்க கேட்க, காலமை தொடக்கம் பின்னேற மட்டும் என்ன செய்தாராம். அதோ பார், மோசையின் நியாயப்பிரமாணம் அந்த புத்தகத்திலே இருந்தும் திகதரிசிகளின் புத்தகங்களிலே இருந்தும் இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விளங்கப்படுத்தி பிரசங்கம் பண்ணினான். He expounded the scriptures pertaining to the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அதை சுட்டி காட்டும் தேவ வசனங்களை எடுத்து அதை மீனாயிர மாதிரி எலும்பில் இருந்து அதை பிரித்தெடுத்து அதை விளங்கப்படுத்தி கூறினானாம். அப்பையும் சிலர் நம்பவில்லை, அது பரவாயில்லை. அதுக்கு பிறகு அங்கால் நடந்ததை பார்ப்போம். கடைசி வசனத்துக்கு முதல் வசனம், 30 பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். கொண்டிருந்தான் என்று நிழல் காலத்திலே போடப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் தொடர, இப்ப அவன் விட்டதுல இருந்து நாங்க தொடர வேணும். ஓகே பால், எஸ் இட்ஸ் அவர் டர்ன் நவ். இப்பொழுது எங்களது நேரம், என்ன செய்ய போகிறாய் தேவனுடைய ராஜ்யம் தான் செய்தி. இதோ அந்த கல் புரண்டு வருகிறது, அது வந்து எல்லா ராஜ்யங்களையும் நிர்மூலமாக்கும். அப்படிப்பட்டதான காலத்தில் நாங்கள் ஜீவிக்கிறோம். அப்படிப்பட்டதான காலத்தில் லோபா காரண்டா காத்தா செஞ்சே லேபுரோ மோந்தோ கோத்தோ ராமம்மா காத்தா